الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها المدثر قم فأنذر وربك فكبر وثيابك فطهر والرجز فاهجر ولا تمنن تستكثر وَلِرَبِّكَ فَاصْبِرْ إِلَى آخِرِ الْآيَةِ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையோர் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உதித்தவக அவன் தனித்தவன் இணைகுணி அற்றவன் உலகில் ஏதாவது ஒன்றை உருவாக்க நானான் என்றால் அது மிகுதம் ஒன்றை செய்து முடிப்ப நான் சாட்சி கொள்கிறேன். முழு மக்களும் குப்ரனுவில் வாழ்ந்த நேரத்தில் அவர்களுக்கு நேரான பாதையை காட்டுவதற்காக வாழ்வில் கஷ்டங்கள் சிரமங்களை பொருட்படுத்தாமல் சமூகம் உம்மத்தென்று பாடுபட்ட எனது உயிர்மினிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய மீதிலும் அவர்களது வாழ்வை தன்னுடைய வாழ்வில் இருந்த சஹாபாக்கள் தபிஈன்கள் தபா தபிஈன்கள் கியாம நாள் வருகின்ற வரைக்கும் வரை இருக்கிற முஃமீனான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் என்னென்ன விடயங்களை எடுத்துக்கும்படி ஏவி இருக்கிறானோ அந்த விடயங்களை வாழ்வில் நூற்றுக்கு நூறு விதம் எடுத்து வந்து கொள்ளும்படியும் அந்த அல்லாஹ் எதை தடை செய்தானோ அந்த அத்துணை விடயத்தை விட்டு வாழ்வில் தவிர்த்து கொள்ளும்படி முதலில் அடியானா எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கணித்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் புதிய ஒரு ஆண்டு புதிய ஒரு ஆண்டிலே கால் வைத்திருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு மீண்டும் ஒரு முஹர்ரத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். எங்களுடன் கூட இருந்தவர்கள், சென்ற ஆண்டு முஹர்ரத்தை அடைந்தவர்கள் இன்று எத்தனையோ நபர்கள் கபரை அடைந்து விட்டார்கள். இன்னும் சிலர் நோயாளியாக வீட்டிலே வீட்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு முஹர்ரத்தை மீண்டும் அடைய தௌபீக் செய்திருக்கிறான். கணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களுடைய வாழ்வு என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு மனத்தியாலும் பெருமதியானது. வாழ்வினுடைய எல்லா கட்டங்களும் பெருமதியானது. அல்லாஹ் உலகத்தை தந்தது ஆகராவுடைய மிக நீண்டோர் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்வோமோ அந்த மாதிரி தான் ஆகராவில் கவனிக்கப்பட்டிருக்கின்றோம். கணித்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு சஹாபி சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர் கியாமத்துடைய நாளையில் எழும்பி கிட்டத்தட்ட 250 ஆண்டுகள் வாழ்ந்தவர். மஹ்ஷருடைய மைதானத்தில் இருந்து உலகத்தை கொஞ்சம் பார்ப்பார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உலகத்துடைய வாழ்வை பார்ப்பார். 250 ஆண்டுகள் வாழ்ந்த சல்மான் இருக்கலாம், இந்த ஊரிலே 100 ஆண்டுகள் வாழ்ந்தவர், 50 ஆண்டுகள் வாழ்ந்தவர், எவ்வளவு ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தோமோ அந்த ஒவ்வொரு மனிதரும் உலகத்துடைய வாழ்வை ஆகராவுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது தம் எல்பசு இல்லா ஷியதன் அவ்ஹா, உலகத்துடைய வாழ்வு ஒரு காலை நேரம் அல்லது ஒரு மாலை நேரத்தை போன்றிருக்கும். கணித்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் எங்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் பெருமதியானது. மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்வுக்கு நாம் தயாராக வேண்டும். ஏனென்றால் சகோதரர்களே, பெரியவர்களே, முஹர்ரத்திலே இருக்குகின்றோம். எங்களுடைய இபாதத்தில் முன்னேற்றம் வர வேண்டும், எங்களுடைய அமல்களில் முன்னேற்றம் வர வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய தப்சீருடைய ஓப்பிலே உட்காரக்கூடிய ஒரு மனிதர் திஹாரியை சேர்ந்தவர், அவர் சொன்னார், ஒவ்வொரு ஆண்டும் முஹர்ரம் வருகின்ற பொழுது அவர் எத்தனை குஹா தொழுதிருக்கிறேன், எத்தனை தஹஜ்ஜத் தொழுதிருக்கிறோம் என்று ஒவ்வொரு ஆண்டும் கணக்கு பார்ப்பார். சொன்னார், சென்ற முஹர்ரத்தை அடைகின்ற பொழுது 300 தஹஜ்ஜத் என்றால் அடுத்த முஹர்ரம் வருகின்ற பொழுது 360 பூர்த்தி செய்ய வேண்டும். இதுதான் அவருடைய திட்டம். இவ்வாறு வந்தவர் ஒரு மாதம் கழியவில்லை, சுபஹுடைய தொழுகையை தொழுதார். வீட்டிலே வந்து சோபாவிலே சாய்ந்தவர் உயிர் இழந்தது. கணித்துக்குரிய பெரியவர்களே, சகோதரிகளே, எங்களுடைய வாழ்வை நாங்கள் அவ்வாறு தான் மாற்ற வேண்டும். எல்லா காலங்களும் ஒன்று மாதிரி வாழக்கூடாது. இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர் புகை பிணியா, இவர் யார் என்றால் பெரிய ஒரு கொள்ள கொஸ்டி டீமை வழிநடத்தியவர். இவர் தான் கொலைகாரர்களுடைய டீமை வழிநடத்திய மனிதர். பெரிய ஊரிலே மக்களால் ஒதுக்கப்பட்டவர், ஆனால் மக்கள் எல்லாம் பயந்து வாழ்ந்த மனிதர் புகை. அவ்வளவு பெரிய அநியாயக்கார மனிதர். ஒரு நாள் ஒரு சாப்பையில ஏறுகின்றார் ஒரு பெண்ணுடன் தினா செய்வதற்காக வேண்டி. கணித்துக்குரிய பெரியவர்களே, சகோதரிகளே, அந்த புகைப்பனையா அந்த தாப்பையில ஏறி ஒரு பெண்ணுடன் தினா செய்ய தயாராகிறார். ஒரு குர்ஆனுடைய ஆயத்து தான் காதில் விழுந்தது. இன்று எங்களுக்கு நாம் தஃப்ஸீருடைய எத்தனையோ ஆயத்து கேட்கிறோம், குதுபாக்கள் எத்தனையோ ஆயத்து கேட்கிறோம், எங்களுக்கு பயான் இல்லை, எல்லாம் கேட்டு கேட்டு எந்த மாற்றமும் கிடையாது. கடையில சூரா பக்ராவை போட்டுக்கொண்டே பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கணித்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, புகைல் இப்னு ஐயாப் தினா செய்ய தயாராகிறார், காதிலே விழுகிறது ஒரு ஆயத். அலம் யஅனி லில்லதீனா ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிஸிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேரம் இன்னும் வரலையா? ஒரு ஆயத்து தான். இந்த ஆயத் அவருடைய முழு லைஃபை மாற்றியது. வாழ்வில் டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்லுவார்களே, அந்த மனிதர் யோசிக்க தொடங்கினார், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். உடனே அழுது அழுது காபாவுடைய பிரயாணத்தை மேற்கொண்டு காபாவிலே கண்ணீர் வடித்து வடித்து எவ்வளோ பெரிய மகானாக மாறினார் என்றால், சொல்லுவார்கள் ஆபிதுல் ஹரமை, மக்கா மதீனாவுடைய பெரிய ஆபிதாக மாறினார். ஒரு ஆயத்து தான். எங்களுக்கு எத்தனை ஆயத்தை கிட்டும் வலது காதால எடுத்து இடது காதால விடுகின்றோம். உள்ளத்துக்கு இறக்க எங்களுக்கு அந்த சிந்தனை கிடையாது. ஒரு நீண்ட நாட்களுக்கு முன்னால் கொழும்பு பிரதேசத்தில் இருந்த ஒரு மனிதர் திஹாரிக்கு தாவா பணி வந்திருந்தார். அவர் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரர், இந்த நாட்டுடைய பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர். நாம் கேட்டோம், எவ்வாறு உங்களுக்கு இஸ்லாம் கிடைத்தது? அவர் சொன்னார், ஹஜ்ரத், குர்ஆனை பார்க்கும் வளமை என்னிடத்தில் இருக்கிறது. ஒரு நாள் சூரா ரஹ்மானை புரட்டி பார்த்து கொண்டிருந்தேன், ஒரு ஆயத்து தான் என்னுடைய வாழ்வையே மாற்றியது. அவர் லோயர். அவர் அவருடைய மகன், இரண்டு மகன் டாக்டர், இன்னொருத்தர் இன்ஜினியர். முழு பிள்ளைகளையும் அழைத்து சொன்னார், பிள்ளைகளே, நான் இஸ்லாத்துக்கு போப்பேன், எனக்கு அனுமதி தர வேண்டும் நீங்கள். பிள்ளைகள் சொன்னார்கள், தாராளமாக நீங்க போகலாம், ஆனால் ஒரு சொத்தையும் எடுக்க இல்லாது, வாகனம் இல்ல, காணி இல்ல, பூமி இல்ல. அவர் சொன்னார், நான் இஸ்லாத்துக்கு போறதே இந்த ஒரு காரணம் தான். சூரத்து ரஹ்மானுடைய ஒரு ஆயத், குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிகல் ஜலாலி வல் இக்ராம். உலகத்தில் நாங்கள் எதெல்லாம் பெரிதாக மதிக்கிறோமோ, எங்களோட வீட்டை காணிய சொத்தை இதெல்லாம் ஒரு நாளை கழிந்து போகும். அல்லாஹ் மாத்திரம் தான் இந்த உலகத்திலே ஆஹிராவிலும் நிலைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் மாத்திரம் தான். இந்த ஒரு ஆயத்து தான் எனக்கு வாழ்வில் மாற்றம் வந்தது. உடனே அந்த மனிதர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். கணித்துக்குரிய பெரியவர்களே, சகோதரிகளே, புகையில யாருடைய வாழ்விலும் ஒரு ஆயத் எவ்வாறு மாறினார்? ஆபிதுல் ஹரமை மக்காவில் 6 இபாதத் செய்வார், மதீனாவில் 6 இபாதத் செய்வார். எந்த அளவுக்கு நிலைமை மாறியிருந்தது என்றால், அந்த காலத்திலே அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டால் துவா கபூலாகக்கூடிய மனிதர் ஒருத்தர் புகையில் ரஹிமஹுல்லாஹ். எதால் வந்த மாற்றம்? அவருடைய மனைவிக்கும் அவ்வளோ பெரிய தீனுள்ள மகன் பெண்ணாக இருந்தார்கள். ஒரு நாள் அவருடைய வீடு மிக ஒரு குடிசை வீடாக இருந்தது. மழை பொழிதால் வீட்டுக்குள் தண்ணீர் வந்து விடும். அந்த நேரம் பக்கத்து வீட்டுக்கார பெண் வந்து சொன்னார், உங்களுடைய கணவர் புதைல் பின் அய்யாப் ரஹிமஹுல்லாஹ் அரசாங்கத்துடன் நெல்லோரு மதிப்பில் இருக்கக்கூடிய மனிதர். அந்த காலத்துடைய மன்னர் ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவரோடு நெருங்கி இருக்குகின்றார். நீங்கள் பேசினால் உங்களை வீட்டையாவது கொஞ்சம் கட்டி கொள்ளலாமே. அந்த பெண்ணும் ஒரு பெண்மணி, அவருடைய உள்ளத்தையும் ஒரு மாற்றம் வந்தது. புதைல் பின் அய்யாப் ரஹிமஹுல்லாஹ் வீட்டுக்குள் வருகின்ற பொழுது சலாம் பூர்த்தியான சலாம் சொல்லுவார்கள், மனைவியும் பூர்த்தியான பதில் சொல்லுவார். அன்று சலாம் சொன்னார், மனைவியுடைய பதிலில் வித்தியாசம் இருந்தது. உடனே கையை தூக்கி துவா கேட்டார், யா அல்லாஹ் எனது மனைவியின் தலையை கழுவியவளின் கண் பார்வை எடுத்து விடு. ஒரு துவா தான் கேட்டார். பக்கத்து வீட்டுக்கார பெண் ஓடிக்கொண்டு வந்து சொன்னால், புகை உடனே துவா கேள், என்னுடைய கண் பார்வை வருவதற்காவேன். ஏனென்றால் அந்த காலத்திலே துவா கேட்டால் கபூலாகிற மனிதராக மாறினார். நாம் சொல்ல வந்தது, புகையில் விடையால் எல்லா காலங்களும் ஒன்று மாதிரி வாழவில்லை. நாம் முஹர்ரத்திலே கால் வைத்து இப்பொழுது முஹர்ரத்துடைய கடைசி எல்லை அடைந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்வு என்பது மாற்றத்தின் பக்கம் பயணிக்க வேண்டும். சகோதரிகளே, வியாபாரத்தை பற்றி சிந்திக்குகின்றோம், எங்களுடைய பிசினஸை பற்றி யோசிக்குகின்றோம், எங்களுடைய என்னென்ன துறையில் இருக்கிறோமோ அதை எவ்வாறு முன்னேற்றலாம் என்று யோசிக்குகின்றோம். ஆனால் எங்களுடைய வாழ்வில் அல்லாஹ் முஹர்ரத்தை தந்திருக்கிறார். என்னுடைய இபாதத்தில் எவ்வாறு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், இதை பற்றி கட்டாயம் சிந்திக்க வேண்டும் நாம். ஏனென்றால் சகோதரர்களே, பெரியவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்து வழிகாட்டினான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முதல் முதலாக இறங்கி சூரா தனது 40வது வயது ஹிரா குகையில் 5 ஆயத்துக்களை அல்லாஹ் இறக்கினான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலகல் இன்ஸான மின் அலக் என்ற 5 ஆயத்துக்கள் தான் முதலாவது இறங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை காணவில்லை. இவ்வாறு நிகழ்வு வாழ்வில் நடந்ததில்லை. அப்படியே வீட்டுக்கு ஓடி வந்து பெட்ஷீட்டால் தன்னை போர்த்தி கொண்டு படுக்க தொடங்கினார்கள். ஏனென்றால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் கிதாபுல் வஹ்யி என்ற பாடத்திலே இந்த ஹதீஸை கொண்டு வருகின்றார். வீட்டில் படுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் இரண்டாவது ஒரு சூராவை இறக்கினார். குர்ஆனிலே இரண்டாவது இறக்கப்பட்ட சூரா சூரத்துல் முத்தஸ்ஸிர். இந்த சூராவை தான் அல்லாஹ் இறக்கினான். நாம் சொல்ல வந்த விடயம் என்னவென்றால், இன்று முஹர்ரத்தை அடைந்திருக்கும் நாம் சூரா முத்தஸ்ஸிர் குர்ஆனிலே இரண்டாவது இறக்கப்பட்ட சூரா. அதில் 5 விடயத்தை அல்லாஹ் சொல்லி தருகின்றார். 5 விடயத்தை நாம் எமது வாழ்வில் கொண்டு வர வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் முதலாவது இறக்கினான், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வையால் போர்த்திக் கொண்டிருப்பவரே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிராவில் நடந்தது உடம்பில் வந்த பதட்டம், மனதில் ஏற்பட்ட ஒரு வகையான கவலை சஞ்சலம் என்னவென்றே தெரியாது. வீட்டிலே படுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் இறக்கினான், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வையால் போர்த்திக் கொண்டிருப்பவரே, படுப்பது உங்களுடைய பணி அல்ல முஹம்மது, கும் எழும்புங்க நபியே. ஏனென்றால் ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், எப்பொழுது அல்லாஹ் சூரா முத்தஸ்ஸிலும் சூரா முஸம்மிலும் கும் என்று சொன்னானோ அதிலிருந்து மௌத்து வரைக்கும் ரசூலுல்லாஹ் நிம்மதியாக வீட்டில் படுத்தது கிடையாது. கணித்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நபியை முதலாவது எழும்ப சொன்னான். எழும்பி என்ன செய்ய வேண்டும், ஃபஅன்ஸிர், எச்சரிக்கை செய்ய நபியே. எச்சரிக்கை ஒவ்வொரு வீடுகளிலும் நடக்க வேண்டும். இன்று கொல்வத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளிலும் எச்சரிக்கை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நரகத்துடைய எச்சரிக்கை ஆக முக்கியமானது. இன்று என்னுடைய இபாதத்து தான் பெரிதென்று நான் வாழ்ந்து விடக்கூடாது. ஊர்ல ஜினா நடக்கிறது, ஊர்ல அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத ஹராம் நடக்கிறது, எனது இபாதத்தும் நானும் என்று வாழ்வது சரிவராது. எங்களுடைய பொறுப்பு எச்சரிக்கை செய்ய வேண்டும். எங்களுடைய நண்பர், என்னுடைய எனக்கு தெரிந்தவர் இன்னும் வட்டியிலே தொடர்பிலே இருக்கிறார், எனது குடும்பத்தை சேர்ந்தவள் தினாவில் இருக்குகின்றாள், என்னுடைய பொறுப்பு அவளுக்கு நரகத்துடைய எச்சரிக்கை செய்ய வேண்டும். ஏனென்றால் சகோதரிகளே, இன்று யார் இன்று வட்டியிலே வாழக்கூடிய மனிதருக்கு நாங்க ஒன்றுமே சொல்றது இல்லை. அவரை பெரிதாகவே நினைக்கிறோம். அவர் முன் சப்ல தொலட்டும், நெத்தி கறுக்கட்டும், வட்டி எடுத்த சல்லியால் ஹஜ்ஜி செய்யட்டும், ஏழைகளுக்கு தான தர்மம் செய்யட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் வட்டிக்கான கபர்ல எழும்புகின்ற பொழுது இமாம் சுயுத்தி ரஹிமஹுல்லாஹ் எழுதுகின்றார், அல்லாஹ் அவனை பன்றியின் தோற்றத்திலே எழுப்பட்டுவான். கணித்துக்குரிய பெரியவர்களே, சகோதரிகளே, ஹஜ்ஜிக்கு மேல் ஹஜ்ஜி செய்ய வட்டி சல்லியால் வாகனம் வட்டியில், வீடு வட்டியில், எங்களுடைய மனைவியின் நகைகள் அடமானத்தில் எல்லாம் இருக்கட்டும், ஆனால் எழும்புவீர்கள் பன்றியின் தோற்றத்தில் மறந்து விடாதீர்கள். இந்த எச்சரிக்கை ஊரில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். முதல் முறை அல்லாஹ் சொன்னது குன் ஃபஅன்பிர், எச்சரிக்கை செய்ய நபியே. இன்று எமக்கு நரகத்தை பற்றி விளையாட்டு, நரகத்தை பார்த்து விட்டு வந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான். நபியவர்கள் சஹாபாக்கள் சிரிக்கிற நேரம் சொல்வார்கள், சஹாபாக்களே, நான் பார்த்ததை நீங்கள் பார்த்திருந்தால் லலஹைத்தும் கலீலா, கொஞ்சமாக சிரிப்பீர்கள், படபகைத்தும் கசீரா, அதிகமாக அழுவீர்கள். நான் நரகத்தை கண்டவன் தான். நரகம் விளையாட்டுக்கு இடம் அல்ல. நரகத்துடைய எச்சரிக்கை ஊரில் நடக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று நாம் நரகத்தை ஒரு விளையாட்டாக நினைத்து விட்டோம். நரகத்தை கண்டவர்கள் ஒரு நாளைக்கு 14 தடவை மன்னிப்பு, அதாவது பாதுகாவல் தேடுவார்கள். மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் 7 தடவை, சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால் 7 தடவை, அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், யா அல்லாஹ் என்னை நரகத்தை விட்டு பாதுகாத்திரு. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, நரகத்தை கண்டதால் பாதுகாப்பு தேடினார்கள். அன்று ஒரு சகோதரர் சொல்கிறார், அவர் ஒரு பெரும் புத்திசாலியை நினைத்து விட்டார். எல்லாரும் சுவர்க்கத்துக்கு என்றால் நரகத்துக்கும் ஆட்சேபிதானே. அவர் நினைக்கிறார் அவர் பெரும் புத்திசாலி என்று. நரகம் ஸ்ரீலங்காவுடைய சிறைச்சாலையை போன்ற ஒன்று அல்ல. ஸ்ரீலங்காவுடைய சிறைச்சாலையின் தண்டனை என்ன, நரகத்துடைய அதாப் என்ன? அல்லாஹ் சொல்கிறார், நரகம் இருக்கிறது, மிக கடினமான மலக்குகள் இருக்கிறார்கள். இந்த சூரா முத்தஸிரிலில் அல்லாஹ் சக்கரண்ட நரகத்தை சொல்கிறார். அந்த நரகம் எப்படி அப்பட்ட தெரியுமா? லா துபுகி வலா தஸர் லவாஹதுல் லிபஷர். அல்லாஹ் சொல்கிறான், லா துபுகி வலா தஸர், மனித உடம்பில் இருக்கும் மாமிசத்தை கலட்டி எடுக்கக்கூடிய நரகம், விளையாட்டுக்குரிய நரகம் நினைத்து விடாதீர்கள். இந்த நரகத்துடைய எச்சரிக்கை நடக்க வேண்டும். லா துபுகி வலா தஸர் லவாஹதுல் லிபஷர். பஷர் என்றால் மனிதனுடைய தோலுக்கு செல்வது, அந்த தோல் அப்படியே எரித்து விடக்கூடிய நரகம் அது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று ஸ்ரீலங்காவுடைய சிறைச்சாலையில் தன்மையை நினைக்கிறோம், அது ஒரு அற்பமானது. ஏனென்றால் அங்கே ஓப்பு நேரம் இருக்கிறது. அதனால் தான் சிறை கைதிகள் தேங்காவுடைய மட்டையால் பாத்திரங்கள் செய்வார்கள். அவர்களுக்கு ஓப்பு நேரம் இருப்பதால் பத்திரிகை வாசிக்கின்றார்கள். ஆனால் நரகம் இருக்கிறது. நரகத்தில் ஒரு நிமிடம் தண்டனை இல்லாமல் இருக்க முடியாது. அல்லாஹ் நரகவாதிகளுக்கு சொல்லுவான், நரகத்தில் வெந்து வெந்து ஏறாத கட்டம் சொல்லுவாங்களே, மரத்தால விழுந்தவனுக்கு மாடு குத்தியது போன்று, அது மாதிரி தான் அல்லாஹ் சொல்லுவான். நரகத்துடைய அதாபை தாங்க முடியாமல் தத்தளிப்பார். அந்த நேரம் அல்லாஹ் சொல்லுவான், தண்டனை கூடும், தண்டனை நரகத்தில் குறையாது, தண்டனை கூடிக்கிட்டே இருக்கும். கணித்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மனிதர்களும் நரகத்தை எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நான் சொல்ல வந்த விடயம், இந்த சூரா முத்தஸிரிலே குர்ஆனிலே இரண்டாவது இறக்கிய சூரா இது. அல்லாஹ் இந்த சூராவில் 5 விடயத்தை சொல்லி தருகின்றான். 5 விடயம். அந்த விடயத்தை நாம் முஹர்ரத்தை அடைந்த நாம் எமது வாழ்வில் கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். முதலாவது விடயம் வரப்பக ஃபக்பிர், இரண்டாவது வஸியாபக ஃதஹிர், மூன்றாவது வர்ருஜுத ஃஹுஜுர், நாலாவது வலா தம்முன் தஸ்தஸிர், ஐந்தாவது وَلِرَبِّكَ فَصْبِرْ. இந்த ஐந்து விடயத்தையும் எமது வாழ்வில் கொண்டு வர வேண்டும். முதலாவது விடயம் وَرَبَّكَ فَكَبِّرْ. அல்லாஹ் சொல்கிறான், இன்று நாம் அல்லாஹ்வுடைய பெருந்தன்மை பத்தி பேச வேண்டும். எங்களுக்கு இன்று அரசியல் பேச தெரியும், எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பத்தி பேச தெரியும், எங்களுடைய பிசினஸ் பத்தி பேச தெரியும், ஆனால் அவருக்கு அல்லாஹ்வை பத்தி பேசுங்கடா பேச தெரியாது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, பொல்வத்தில் இருக்கும் ஒவ்வொரு வீடுகளும் மாற வேண்டும் அல்லாஹ்வை பத்தி பேசக்கூடிய வீடுகளாக. கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பம் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வை பத்தி பேசக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஏனென்றால் சகோதரர்களே, எங்களுடைய வீட்டிலே வளரக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்களே, இந்த பிள்ளைகள் தூசணம் பேசுகிறார்கள், இந்த பிள்ளைகள் பொய் பேசுகின்றார்கள், இந்த பிள்ளைகள் கட்டி பழக்க முடியவர்களாக மாறுகிறார்கள். ஏன் தெரியுமா? இந்த பிள்ளைகளுக்கு உம்மா வாப்பாவுக்கு அல்லாஹ்வை பத்தி பேச தெரிந்தால்தானே இந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை பத்தி குடுக்கலாம். எங்க மடியில வளரக்கூடிய பிள்ளைகள் அமானித மறந்து விடாதீர்கள். இந்த பிள்ளைகளை வீணாக்கி விடக்கூடாதுன்னா, ஏனென்றால் ஒவ்வொரு வீட்டிலே வளரக்கூடிய பிள்ளைகளுக்கும் உம்மா வாப்பா அல்லாஹ்வை பத்தி பேச பேச அந்த புள்ளோட ஈமான் உறுதியாக மாறும். இன்றைக்கு நாங்க எங்கட புள்ளைய வீட்டுல ஆட வைத்து அதை வீடியோ எடுத்து பார்த்து பார்த்து சிரிக்கிறோம், நல்ல விடயம் செய்யுங்க. ஆனால் ஒரு நாளை மறந்து விடாதீர்கள், நீங்கள் முதுமை அடைகின்ற பொழுது உங்களை பார்த்து உங்க புள்ள சிரிப்பான். ஏனென்றால் நீங்க பிள்ளைய வளருகின்ற பொழுதே மறந்து விட்டீர்கள் அல்லாஹ்வை கொடுப்பதற்கு, ஈமானை கொடுக்க மறந்து விட்டீர்கள். முதல் விடயம் இது. ஒவ்வொரு வீட்டிலும் உம்மா வாப்பா பிள்ளைகளுக்கு ரப்ப கொடுக்க வேண்டும். புள்ளட 6 வயது இருக்குது, 5 வயது இருக்குது, அந்த பிள்ளைக்கு அடிச்சு சட்டம் போட்டு வளர்க்கிற வயசு அல்ல. இன்றைக்கு உமா பாப்பா சேர்ந்து அடிக்கிறது, உதைக்கிறது, அவனுக்கு தேவையில்லாத வார்த்தை எல்லாம் ஏசுறது. இந்த வயது சகோதரிகளே விளையாடிக்க வேண்டிய வயது இது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா, இந்த ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ் மௌத்தாகின்ற பொழுது 6 அல்லது 7 வயது தான். அவர்கள் மிம்பரில் ஹுதுபா செய்கிற நேரம் அந்த பிள்ளைகள் ஓய் வருவார்கள், ரெண்டையுமே ரெண்டு சைக்கிள் தூக்குவாங்க. இன்னைக்கு ஒரு ஹஸரத் தண்ட புள்ளை மிம்பர்ல கொண்டு வச்சா என்ன நடக்கும்? ஊரு கொந்தளிக்கும். என்ன செஞ்சார் வேலை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு இமாமத் செய்யற நேரம் பார்த்தா சுஜூதில நீண்ட நேரம். ஒரு சாபி சொல்ற, தலையை தூக்கி பார்த்தேன், என்ன நடந்ததோ தெரியா, பார்த்தா ரெண்டு பேர பிள்ளைகளும் குதிரை சவாரி போகுது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, பிள்ளைகளுடைய சிறு பிராயம் இருக்குது. உம்மா வாப்பா நல்ல ஒழுக்கத்தை குறித்து அன்பா வளர்க்க வேண்டும். புள்ளட 15-16 வயது இருக்குது, இப்பதான் டேர்னிங் பாயிண்ட். ஒவ்வொருத்தரும் பின்னு கண்டு கண்காணிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நீங்க சரியான ஒழுக்கத்தை கொடுத்து சிறிது மடியில வளர்த்திருந்தா அந்த புள்ள பெரியவனா ஆகின்ற பொழுது நீங்க கேள்வி கேட்க பயப்பட தேவையில்லை, நீங்க சட்டம் போட பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு சில பேர் ஹஸரத் பிள்ளைக்கு தர்பியத் செய்யுங்க. ஏன், உங்களுக்கு செய்ய செய்யாதா, சொல்ல இயலாதா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு ஒரு ரிவாயத்தில் 70,000 அல்லது 7,000 வசிய செய்திருக்கிறார், உபதேசம் செய்திருக்கிறார். எப்படி வளர்ந்திருக்கும் புள்ள? என்னத்துக்குரிய பெரியவர்களே, சிறு பராயத்தை வீணாக்கி விடக் கூடாது. நாம் அந்த வயதில் வைத்துதான் பிள்ளைக்கு உண்மையான ரப்ப கொடுக்கணும். சுதைல் இப்னு அய்யாதுடைய வரலாறை சொன்னேன், அவருக்கு ஒரு மகன் இருந்தார், அலி என்ற புள்ள. அலி என்ற புள்ள இருந்தது. அந்த புள்ள எப்படியாப்பட்ட மகன் என்றா, ஒழுங்கான மடியில வளர்ந்த புள்ள. அது உம்மா வாப்பா சிறு வயதிலிருந்தே அல்லாஹ் கொடுத்து கொடுத்து வளர்த்த புள்ள. அந்த புள்ளைக்கு என்ன பேர் தெரியுமா? குர்ஆன் கொலை செய்த வாலிபன். குர்ஆன் கொலை செய்த வாலிபன். ஏனென்றால் அவர் இஷாவுடைய தொழுகை தொலை வந்து நிப்பார், இமாம் குர்ஆன ஓதுன மயங்கி விழுந்துருவார். இன்னைக்கு எங்கட வாலிபர் ரோட்ல விழுந்திருந்தா என்ன, அல்லாட பயத்தாலே விழுந்திருப்பான், ஏதாவது ஒரு கேஜியை பாவிச்சிருப்பான், அல்லது ஏதாவது குடுவை பாவிச்சு ரோட்ல விழுந்திருப்பார். கணித்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இன்னு நாம் சொல்ல வந்தது, நீங்க ரப்ப கொடுக்கலையா வீட்டில, அல்லாஹ் ஈமான கொடுக்கலையா, நீங்க புள்ள பெரிதாக மாற மாற உங்களுடைய வீட்டுக்குள்ளால் பூகம்பம் வெடிக்க ஆரம்பிக்கும், உங்களுடைய நிம்மதி பறக்கும், உங்களுடைய மானம் பறந்துவிடும், மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு எத்தனை நோயாளிகள் இருக்கிறார்கள், விசாரித்தால் தெரியும். மகனை யோசிச்சு யோசிச்சே நோயாளி. கெண்டில் ஒரு சகோதரர், நல்ல செல்வந்த மனிதர், புள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்தார், ஆனால் மார்க்கத்தை கொடுக்க தவறிட்டார். செல்வந்தர் கடைசியா வீட்டுடைய கதவை பொலி தட்ட வரைக்கும் சரியா மகன் கேஜிக்கு எடிட்டா இருக்கிறார். அதே இடத்துல வாப்பா மோ, ஏன் பாப்பாவுடைய மனம் பறந்தது? ஹார்ட் அட்டாக் மவுத் அவடத்து. உம்மா இதாக இருக்கிறையா, ஜெயில் இருக்கிறையா? கண்ணித்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால பிள்ளைகளுடைய சிறு பராயத்தை மறந்து விடாதீர்கள். புதைய பின் ஐயாதுடைய மகன் அலி எப்பொழுது இமாம் தொடுவித்தாலும் முசல்லாவிலே மயங்கி வயது விழுவார். ஒரு நாள் 17 வயதுடைய வாலிபன் மயங்கி விழுந்தவர், எழுப்பாற்றினார்கள், எழும்பவில்லை, உயிர் பிரிந்து விட்டது. எவ்வளோ பெரிய பிள்ளைகள் உருவாக்கி இருந்தார்கள். நினைத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, உங்களை நிம்மதி வேண்டுமா? உங்க நீங்கள் நிம்மதியாக தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமா? உங்க பிள்ளைகளுக்கு ஒழுங்கான தர்பியத்தை கொடுத்து வழங்க. அப்பதான் 15-16 வயதுல நீங்க கேள்வி கேட்டா அவங்களோட புள்ள உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவார், உங்களோட தைரியமா பேசுவார், உங்களோட வாயடிக்க மாட்டார், உங்களுக்கு தேவையில்லாத பேச்சு வராது. அன்றோர் வீட்டிலே சொந்த வாப்பா, வாப்பாவுடைய கழுத்தை நசிச்சு கொல்ல போகிறான் மகன். எதனால் தெரியுமா? மகன் பாவித்த போதையால். கடித்துக்குரிய பெரியவர்களே, சொந்த வாப்பா சிறு பராட்டில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் மகனை வளர்க்க. இன்னைக்கு எத்தனையோ சகோதரர்கள் வெளிநாட்டில வாழ்கிறார்கள். ஏன்னு கேட்டா எனது புள்ள ஒழுங்கா நிலைக்கு வரோடும், இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனா பிள்ளைகளுக்கு ஈமான கொடுக்க மறந்தால், அல்லாஹ்வை கொடுக்க மறந்தால் அந்த பிள்ளைகளுடைய நிலைமை எவ்வாறு மாறிவிடும்? கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால அல்லாஹ் சொல்கிறான், முதல் விடயம் உங்களுடைய ஒவ்வொரு வீட்டுக்குள்ளுக்கும் அல்லாஹ்வை பத்தி பேசி பேசி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அப்படித்தான். ஏனென்றால் சகோதரிகளே, பெரியவர்களே, சலாவுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் அவர் வாழ்வில் சிரித்த வரலாறு கிடையாது. மக்கள் கேட்டாங்க, சலாவுத்தீன் ஏன் சிரிக்கிறீங்கல்ல? அவர் என்ன பதில் சொன்னா தெரியுமா? எங்க உம்மா என்ன மடியில வளர்க்கிற காலத்தில் எனக்கு செய்த வசிய உபதேசம் என்ன தெரியுமா? நீதான் மகனே, பலஸ்தீனுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொள்ள வேண்டும். அதை வெற்றி கொள்கின்ற வரைக்கும் மகனுடைய முகத்தில் சிரிப்பில்லை. பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொண்டவர் அந்த சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹ். இப்படித்தான் பிள்ளைகளை வளர்த்திருந்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மகனை ஒரு நாள் வாப்பா தேடுகின்றார். வாலிபக்குள்ள மகன் ஒரு பாலைவனத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார். வாப்பா கேட்டாங்க, ஏன் மகன் அழுகின்றீர்கள்? அந்த புள்ள சொன்ன பதில் ஆச்சரியம். இன்னைக்கு நாங்க என்ன வார்த்தை சொல்லுவோமோ அதற்கு நேர் மாற்றமான வார்த்தை சொன்னது. பாப்பா, நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க, எவ்வளோ பெரிய வழியாக இருந்தாலும், அல்லாட நபியாக இருந்தாலும், நரகத்துக்கு மேலால் பாலம், அதை கடந்துதான் சுவர்க்கம். அல்லாஹ் நரகத்துடைய பாலத்தில சத்தியம் செய்திருக்கிறான், ஒவ்வொருத்தரும் கடந்துதான் சுவர்க்கம் போகணும். நான் கடப்பேனா அல்லது நரகத்தில் விழுந்துருவினா வாப்பா? எப்படி வளர்த்திருந்தார்கள் பிள்ளைகளை. அதனால சகோதரிகளே, எங்களுடைய பிள்ளைகள் வளர்கின்ற பொழுது உண்மையான தக்குவா ஈமான கொடுத்து வளர்க்கணும். அதை மறந்தோம் என்றால் உங்களுடைய வாழ்வில் நிம்மதி இருக்காது. பாப்பாவுடைய மௌத்தானா, பாப்பாவுடைய ஜனாசாவை மகன் தொழிப்பதை விட அதை விட பெரும் பாக்கியம் இருக்காது. மகன் வளர்த்த மகன் சொந்த மகன் தொழிவிக்க வேண்டும். கொழும்பு ஒரு பகுதியிலே ஒரு சகோதரருடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டிருந்தோம். நாங்களும் முன் சப்பில் இருந்தோம். அந்த வாப்பா பெரியோரு இங்கிலீஷ் பாட ஆசிரியர், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்து வளர்த்து ஒவ்வொரு நாட்டிலே பிள்ளைகள் வாழுகிறார்கள். அந்த பிள்ளைகள் வாப்பா மௌத்தாகி பாப்பாவுடைய ஜனாசாவுக்கு மகன் வந்திருந்தார். பாப்பாவுடைய ஜனாசாவுக்கு பள்ளிக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார். நான் அழைத்தேன் அவரை தொழிப்பதற்காக. அந்த வாலிப புள்ள அவர் போதையில் இருந்தார். சொன்னார், என்னால் தொழுவிக்க முடியாது. எடுத்துக்குரிய சகோதரர்களை, ஈமை கொடுக்க வேண்டும். பாடசாலை கல்வியை பெற்றோர்கள் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு முக்கியம். ஆனால் இந்த ரப்பை கொடுக்க மறந்து விடாதீர்கள். உங்களுடைய ஜனாஸாவுக்கே மகன் துணிக்க வரமாட்டா. இன்று கபரிலே அடக்குகின்ற பொழுது பாப்பாவுடைய ஜனாஸாவுக்கு எத்தனை பேர் நிற்கிறோம் கபரடியே? ஏனென்றால் சகோதரர்களே, அம்ரு பில் ஆஸ் ரழியல்லாஹு அன் அவருடைய சக்ராத்தி அடைந்த நேரம் தன்னுடைய பில்லு அப்துல்லாவை அழைத்தார். சொன்னாங்க, மகன் நான் மௌத்தானா, என்ன கபரு கடைக்கிட்டு ஓடி வந்துடாத, கொஞ்ச நேரம் நில்லுங்க மகன். அந்த புள்ளையும் முழுங்கான தர்பியத்தில் வளர்ந்த புள்ள, அந்த புள்ள கேட்டது, வாப்பா எவ்வளவு நேரம் நிக்க விட கபரடியே? அந்த புள்ளைக்கு வாப்பா சொல்றார், ஒரு ஒட்டகத்தை அறுத்து பங்குற நேரம் அளவு நில்லுங்க மகன். மாட்டை விட பெரியது ஒட்டகம், ஒரு சாதாரண ஒரு நாள் அவர் கபரடியை நிக்கணும் என்று சொல்றார். இன்னைக்கு எங்கட ஹாலத்து என்ன? வாப்பா கபர்ல அடைக்க முடிய ஓடுறது. ஏன்? வந்தவனுக்கு கோபி கொடுக்கணும், வந்தவனை கவனிக்கணும், இதெல்லாம் புதிய முசீபத். இதெல்லாம் பாப்பாவுடைய ஜனாசா பாப்பா கபர் இல்ல, மகன் நின்று இஸ்திக்பார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் ஒழுங்கான தர்பியத்தை கொடுத்து வளர்த்திருந்தால் அந்த புள்ள உங்களுக்காக செய்யும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், முதல் விடயம் அல்லாஹுவ கொடுத்து கொடுத்து வளர்க்க வேண்டும், உண்மையான ஈமானை கொடுத்து வளர்க்க வேண்டும். அதனால சகோதரர்களே, இந்த முஹர்ரத்தில் கால் வைத்திருக்கிறோம் நாம். இப்பொழுது கடைசி தருவாய் அடைகிறோம், முஹர்ரமுடைய கடைசி தருவாய் சபரை அடைய இருக்கிற நாம் எங்களுடைய வாழ்வில் எல்லா இபாதத்திலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு நாளைக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் மௌத்தாகி விடுவோம். அந்த மௌத்து எப்ப வரும்னு சொல்லலாம். எங்களுடைய மௌத்து வார நேரம் சிறந்த மௌத்தாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன், கொழும்பு கோட்டப்பள்ளி வாசலில் பல ஆண்டு காலம் முஅத்தினாக இருந்தவர், நான் நினைக்கிறேன் 20 ஆண்டு நினைக்கிறேன், அந்த மனிதர் சொன்னார்கள், முஅத்தினாக இருந்தவர், அவர் துஹரை அதானே சொன்னார், இகாமத் சொல்ல முன் சஃபுக்கு வந்தவர், இகாமத் அவரால் சொல்ல கிடைக்கவில்லை, அதே இடத்தில் விழுந்தார், உயிர் பிரிந்தது. அதனால சகோதரிகளே, எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பாரிய பொறுப்பு இருக்கிறது. எல்லா காலங்களும் ஒன்று மாதிரி வாழ்ந்துவிடக் கூடாதுனா எங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை எடுக்க வேண்டும். இது முதல் விடயம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் மீதம் உள்ள 4 விடயத்தை உங்களுக்கு விவரமாக கூறுகின்றேன். சூரா முத்தஸ்ஸிரை எடுத்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் புரட்டி எங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வர எல்லாமல் அல்லாஹ் துணை செய்வானாக. அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்கள் உஸ்தாத்மாவுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, உன்னான தக்வாவை நசீபாக்கிடுவாயாக, உன்னை அஞ்சி பயந்த கூட்டத்தில் சேர்த்துடுவாயாக. என்னுடைய மௌத்தை திடீர் மௌத்தை தந்து விடாதயா அல்லாஹ், இழிவான மௌத்தை தந்து விடாதயா அல்லாஹ், உண்மையான மௌத்தை தக்வாவுட மௌத்தை நசீபாக்கிடுவாயாக. என்னுடைய வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகளை கபூல் செய்து கொள்வாயாக, உண்மையான ஈமானுடைய பிள்ளைகளாக மாற்றிடுவாயாக, உனக்கு பொருத்தமுள்ள பிள்ளைகளாக மாற்றிடுவாயாக, அந்த பிள்ளைகளால் கண் குளிர்ச்சியாக மாற்றி விடுவாயாக. எங்களுடைய துவாக்களை கபூல் செய்து